ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய துயரச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்துவிட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஒரு நல்ல ஒரு புனிதை, ஒரு மார்த்தா என்கிற ஒரு மகளை குறித்து தாய் திருச்சபையோடு நாமும் சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்களும் மார்த்தாவை போல, மரியாவை போல ஒரு எளிய உள்ளத்தினராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக மார்த்தாவையும் மரியாவையும் லாசரையும் பார்த்து அவர்களோடு பழகிய கடவுள் உங்களோடும் அவர் உறவாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த புனிதர்கள் வழியாக உறுதி செய்து கொள்ள முடியும். நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கடவுள் அன்பு செய்வார் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் அப்படி தான் செய்வோம். நம்ம வந்து எல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயேசு சுவாமி நோயுற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை அப்படின்னு வந்தார். அப்போ யாரெல்லாம் நோயோடு இருந்தாங்க, நோயின்னா ஒரு விதமான உலகியல் சார்ந்த பிரச்சனைகளோட, அவங்க போராட்டங்களோட யார் வாழ்ந்து கொண்டு பாவம் நிறைந்த ஒரு சூழலில் தங்களை தள்ளிவிட்ட, அந்த தள்ளிவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ, அவங்களோடெல்லாம் கடவுள் என்ன செய்தார், தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு கடவுளாக இயேசுவாக அவர் வளம் வந்தவர். இந்த நாளிலே கூட இந்த இறை செய்தியின் வழியாக நம்மோடு ஒரு சில உறுதியை ஆண்டவர் செய்து கொள்கிறார். இந்த மார்த்தா யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவரால் அன்பு செய்யப்பட்ட ஒரு ஜீவன் இந்த மார்த்தா. ஆண்டவரால் அன்பு, யோவான் செய்தி 11:5 இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம், மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற. பாருங்கள், எப்பொழுதெல்லாம் இயேசு வந்து எருசலேமுக்கு போனாரோ அந்த வழியில், அவர் பெத்தானியாவை கடந்து போகிறப்ப எல்லாமே இந்த மார்த்தா மரியா லாசர் வீட்டில் தான் தங்கினார். இந்த லாசர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு, அவர் நோயுற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறார், நோயுற்று இருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். அப்போது அவரால் எடுத்து அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியாத ஒரு சூழல். அப்போ இரண்டு பெண் பிள்ளைகள், அதில் மார்த்தா மரியாவுடைய ஒரு நிலைப்பாடு வந்து வித்தியாசமாகி போனது. அவருடைய பாவ வாழ்க்கை, இதில் மார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்கிறாங்க. இது ஒரு இந்த குடும்பம் வந்து பலருடைய கண்களுக்கு ஒரு வித்தியாசமான குடும்பமாக தெரிஞ்சிருக்கும். இப்பேற்பட்ட சூழலில் தான் ஆண்டவர் அந்த வீட்டை சூஸ் பண்ணுறார். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டோம் தங்குறோம் அப்படின்னா உலகம் என்ன சொல்லும்? ஒரு ஒரு ஆம்பளை வந்து வேலை உடல் முடியாத ஒரு பாவப்பட்ட நிலைக்குள்ளே இருக்கிறாரு, ரெண்டு பெண் பிள்ளைகள் அங்கே மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ இயேசு அங்கே தான் போய் தங்குறாரு சாப்பிட்றாரு அப்படின்னும் போது அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் அது உள்ளே இருந்தது என்பதை உங்களால் அனுமானித்து பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்பேற்பட்ட சூழலில் தான் அந்த கடவுளுடைய அன்பை சுவைக்க ஆரம்பித்தாங்க. இயேசு சுவாமி அந்த வீட்டிற்கு எதற்காக போனார் அப்படின்றா, ஒன்று அவருடைய ஓய்வை அந்த இடத்துல எங்கேயாவது வைத்து ஆகணும். யார் வந்து ரிசப்டிவாக இருப்பாங்க? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தா வந்து லூக்கான செய்தியில் நம்ம பார்க்குறோம், மார்த்தா ஓடிப்போய் அந்த ஊருக்கு இயேசு வந்த பொழுது இயேசுவை அழைக்கிறார். மார்த்தா தான் வந்து இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்த ஒரு மகளாக இருக்கிறார் லூக்காவினுடைய பார்வையிலே. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே யார், இயேசு சாமி அதான் சொன்னார், யார் உங்களை அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் தங்குங்க, அவங்க கொடுக்குறத சாப்பிடுங்க அப்படின்னு தான் சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அப்போ அவர் கட்டளை கொடுத்துட்டு, இருமா இருமா நான் வேறு வீடு நல்ல வீடாக பார்த்துட்டு யாருமே கிடைக்கலன்னா உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் அழைப்பை ஏற்று அவர் என்ன போதிச்சாரோ அதை செயல்படுத்துகிறார். அதனால் வந்து வரக்கூடிய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ அந்த மகளோட ஒரு ஆசை என்னென்னா, இந்த இறைமகனா இயேசு எல்லாராலும் போற்றப்படுகிற ஒருத்தர், நம்ம வீட்டுக்குள்ளே காலடியத்தை வச்சா நமக்குள்ளே ஏதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். நிறைய பேர் எங்களுக்கும் அப்படி தான் சாப்பாடு போட்டு கூப்பிடுவாங்க, வந்து சாப்பிட்டு போங்க ஃபாதர் அப்படின்வாங்க. அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும், ஏதாவது ஒரு ஜப கருத்து வச்சுருப்பாங்க, இந்த சாமியாருக்கு போட்டால் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி அப்படி போட்டு சாப்பாடு கொடுத்து நல்லா வாங்கி கொண்டவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபைகளை வாங்கி கொண்டவங்க பைபிள் எழுதியிருக்கிற, என்னுடைய ஊழியன் என்று தெரிந்து ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தினா அதுக்குரிய கைமாறி நீ பெறாமல் போக மாட்டேன். அதனால் சீக்கிரமாக போய் எல்லா சாமியாரையும் புக் பண்ணுங்கள் சாப்பாட்டுக்கு. அதனால் ஓடி போய் ஃபாதர் நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு இதனுடைய அன்பு செயல் அதை தான் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். இது ஒரு ஆழமான ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. ஒரு இந்த சகோதரியை பற்றி சொல்கிறப்ப எல்லாமே, மார்த்தாவை பற்றி பேசுகிறப்ப எல்லாமே, அது வந்து மரியாதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, மார்த்தா வந்து கெட்ட பங்கை தெரிந்து கொண்டா. இயேசு சாமி சாப்பிடாமல் போயிருக்க மாட்டார், நல்லா உட்காந்து சாப்பிட்டு தான் போயிருப்பார். அதனால் மார்த்தாவுடைய பங்கு மோசமான பங்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஏற்கனவே பல நிலைகளில் சொல்லியிருக்கிறேன், இயேசு அந்த வாய்ப்பை பார்த்துட்டே இருப்பார். எது எந்த வாய்ப்பு அப்படின்னா, தந்தையினுடைய திருவுளத்தை எந்த இடத்துல மக்களுக்கு அறிவுறுத்துறது அதை பார்த்துட்டே இருப்பார். அம்மா மரியாள அம்மாவும் சகோதரர்கள் வந்தப்போ யார் என் தாயான், யார் என் சகோதர சகோதரிகள்னு சொன்னது. திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுகிற போது, யாரெல்லாம் இறையாட்சிக்குள்ளே ஆண்டவருடைய திட்டத்தின்படி செயல்படுறாங்களோ அவங்கெல்லாம், திருமுழுக்கு யோவான் தான் பெரியவர், அவரை விட இவங்க பெரியவங்க அப்படின்வார். இது மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் வந்து நிக்கோதேயம் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ பெரிய வல்லவர் நல்லவர்னு அவர் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கும்போது இவர் என்ன செய்வார், வாயமுர்றா நீ மறுபடி பிறக்கலைன்னா இறையாச்சிக்குள்ளே உள்ளே போக முடியாதுன்னுவார். பாருங்கள், அந்த சூழலை பயன்படுத்தி இயேசு ஒரு உண்மையை அந்த இடத்துல வைப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் மார்த்தா மரியாவினுடைய அந்த சம்பாஷணையில், மரியா வந்து மார்த்தா ஆதங்கப்படுறாங்க, மரியா வந்து வேலை செய்ய மாட்டேங்குது இந்த அம்மா அப்படின்னு. அப்போது அவர் அந்த உண்மையை தான் சொல்கிறார். மார்த்தாவை அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறத விட, அந்த உண்மை அதாவது ஆண்டவருடைய பாதத்தில் அமரக்கூடிய அந்த ஒரு பண்பு நமக்கிட்ட அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் சுட்டி காட்ட விரும்பிய ஒரு அடையாளம். ஏன்னா இயேசு சுவாமி போய் தந்தையினுடைய பாதத்தில் அப்பப்போ உட்கார்ந்துட்டு வந்தார். எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஓடிப்போய் அவர் என்ன செய்தார், தனிமையில் இருந்தார். சீடர்களை போய் தனிமையாக இருக்க சொன்னார். அவங்கள ஓரமாக வச்சுட்டு இவர் பழகேறி தனிமையான ஒரு இடத்துக்கு போனார். அப்போ அந்த தனிமையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஆண்ட தந்தையினுடைய பாதத்தில் அமர்வது, அமைதியாக இருப்பது, இதுதான் வந்து பெஸ்ட் வே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீ இருந்தினாலே உன்னுடைய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் காணாமல் போயிடும். இதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்பின விஷயம். அதை நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம பல நேரத்தில் மார்த்தா சோறாக்க போனாங்க, அப்போ இயேசு வேண்டான்ட்டாரு, அப்போ சமைக்கிறது வேண்டாமா அப்படிலாம் நம்ம சொல்லி தயவுசெய்து சமைக்காமல் இருந்துடக்கூடாது. வீட்டில் நான் நல்ல பங்கை மரியாவின் பங்கை எடுத்துக்கொண்டேன். நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. அது ரொம்ப கேவலமான விஷயம், வீட்டுக்கு ரொம்ப மோசமான காரியத்தை கொண்டு வந்து தந்துடும். அதனால் செய்ய வேண்டிய அந்த விஷயம் ரொம்ப அருமையான விஷயம். மார்த்தாவினுடைய அந்த பண்பு நலனில் பார்க்குற போது அவர் ஒரு உயர்ந்த விருந்தளிக்கக்கூடிய ஒரு மனுஷியாக இருக்கிறார். ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு விருந்தினரை வந்து கவனிக்கிறதுனா தட் இஸ் சம்திங் கிரேட். எல்லோரும் செய்கிறதில்லை, எல்லோரும் செய்ய முடியாது. விருந்தினர் சில வீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அப்போ தான் கணவரும் ஒய்ஃபும் பேசிப்பாங்க. அரிசி வாங்கிட்டு வரீங்களா, 5 கிலோ போதுமா, 4 பேர் இருக்கணும். அதுலேயே விட்டு விருந்தாளினா செஞ்சிருவான், எந்திரிச்சிருவான், இவங்க இப்போ தான் அரிசியை வாங்க திட்டமிடுறாங்க அப்படின்னு. ஒரு சில இடத்துல அப்படி தான் நடக்கும். அவங்க வேணும்னு என்ன செய்வாங்க, அப்படி பேசி இந்த விருந்தினரை அவமானப்படுத்துவாங்க, விரட்ட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல விருந்து கொடுக்க ஆசைப்பட்ட ஒரு மகள். இயேசு வந்துட்டார், அவரை கவனிக்கணும், அவர் என்ன அவரை வந்து எப்படியாவது வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, ஒரு நல்ல விதமான உணர்வு. இந்த மகளை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆபேலுடைய காணிக்கை. காயின் ஆபேல் ரெண்டு பேருமே காணிக்கை கொடுத்தாங்க. ஆனால் ஆபேலுடைய காணிக்கை சிறப்பாக இருந்தது. அதே போல தான் இந்த மகளும் ஆபேலுடைய காணிக்கையை ஒத்த காணிக்கையாக தன்னுடைய காணிக்கை இருக்கணும். அதனால் அந்த இயேசுவுக்கு நம்ம நிறைவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி உழைக்கிறத பார்க்குறோம். நிறைய இடத்துல நாங்களும் வீடுகளுக்கு சாப்பிட போகிற போது இது மாதிரி ஆபேலின் காணிக்கையை கொடுத்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் இருந்த கதையெல்லாம் உண்டு. அவங்களுக்கு ஆபேலின் காணிக்கையை போல் எல்லாத்தையும் வச்சு கொடுக்கணும். ஆனால் இங்கே ஆபேலின் காணிக்கையை போல் ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு வல்லம் இருந்துச்சு. ஆள்பட்டுக்கோ ஆரோக்கிய சாமிக்கோ அப்படி இருக்காது. அதனால் அளவோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் போய் உடனே நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்டோன்னே நேர ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டியிருக்கும். அதனால் அந்த உபசரிப்புங்கிறது வந்து அந்த நபருக்கு உகந்த உணவை கொடுப்பது, அதுதான் உபசரிப்பினுடைய ஆழம். நான் செய்கிறதெல்லாம் நீ சாப்பிடணுண்டா அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரைட். அப்போது அவங்க இயேசு நல்ல சாப்பிடக்கூடியவராக இருந்திருப்பார் கண்டிப்பாக, ஏன்னா அவர் நல்ல உழைக்கிற மனுஷன், நடந்தே போனார், ஒரு ஊராக நடந்தார். அப்போ அவருக்கு நல்ல உணவு தேவைப்பட்டது. அந்த உணவை அவங்க செய்து கொடுக்க அந்த விருந்து உபசரிக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கு மார்த்தாவிடத்தில் இருந்தது. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமும் அப்படி தான், நல்ல ஒரு விருந்து கொடுக்கக்கூடிய கலாச்சாரம். இப்போ கூட எங்களுக்கு வந்து ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, ஃபாதர் வி சி யுவர் டீம் இஸ் ஒர்க்கிங், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டீமுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம்லாம் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதெல்லாம் உடனே உடனே சாப்பிட்டுறணும், ரொம்ப நேரம் பணத்தை வைக்கக்கூடாது, இல்லை வேற எங்கேயா செலவாகிடும். அதுக்காக எல்லோரும் அனுப்புங்கன்னு நான் சொல்லலை, அப்படி செய்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அவங்க அக்கறை பாருங்கள், அது உணர்வு, அதாவது அதுதான் நம்மளுடைய தமிழ் உணர்வு. அதாவது வீட்டுக்குள்ளே போயிட்டால் தண்ணி கொடுக்கணும். முன்னாடியெல்லாம் தண்ணி குடித்து தாராளமாக வாங்கி குடிக்கலாம், இப்போ தண்ணி குடித்தா உடனே இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அதனால் இப்போ தண்ணியெல்லாம் இப்போ குடிக்க முடியல. அதனால் கேட்டுக்கிட்டு தான் கொடுக்கணும். நீங்கள் டீ கொடுக்க வரீங்கன்னாக்கா கேட்கணும் முதல்ல, அண்ணே டீ குடிக்கிறா கொடுக்கவா காபி கொடுக்கவான்னு கேட்கணும். அதுதான் உபசரிப்பினுடைய மாற்றமாக மாறிடுச்சு இப்போது. அதில் இன்னொரு உபசரிக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டியது, சுகர் போடலாமா அப்படின்னு கேட்கணும். கேட்காம நீ சுகரை போட்டு வந்து வச்சா அவ்வளோதான், அந்த விருந்தினர் வெந்துருவார், ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டுருவாங்க. ஏன்னா சுகர் போடாமல் நிறைய பேர் இன்றைக்கி சுகர் வியாதியினால் இருக்கிறாங்க. பாருங்கள் அதனுடைய அந்த மொடாலிட்டி வந்து மாறுது. இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இந்த உணவினுடைய அழுத்தம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா திண்ணைன்னு சொல்லுவாங்க, திண்ணை. ஒரு வீட்டுக்கு முன்பகுதி வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ், அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, தின்ன மாதிரி ஒரு ஒரு எம்டி தளமாக போட்டு வச்சுருப்பாங்க. அது ரோடு ஓரமாக இருக்கும், வீடுகள் இருக்கும், அந்த எல்லா வீட்லேயும் திண்ணை இருக்கும். அதனால் இரவில் யாராவது வழிபோக்கர்கள் வந்து அந்த வீட்டு திண்ணையில் படுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்க சத்தம் கேட்டு எழுந்திரிச்சாங்கன்னா எழுந்திரிச்சு வந்து அவங்ககிட்ட கேட்கணும், சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த திண்ணையை வைக்கிற பழக்கங்கள் இருந்தது. இப்போ எங்கே திண்ணை வைக்கிறான், நம்ம வீட்டில் தான் இடமே இல்லையே, எல்லாத்தையும் தான் நம்மளே தின்றதுக்காக எல்லாம் இழுத்து உள்ளே வச்சுக்கிட்டோம். இப்போ எது திண்ணையே கிடையாது, எவனும் வந்து ரோட்டில் கூட நின்றுடக்கூடாது, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவோம், எவனும் ஒருத்தன் வந்து ரொம்ப நேரமாக வாசப்படியில் நிற்கிறான் அப்படின்னு. உணவு கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. ஒரு சில பேர் இன்னமும் தாராளமாக இருக்கிறாங்க, பட் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போலாம் எங்கள் பக்கம்லாம் சொல்கிறாங்க, திருடங்கள்லாம் வந்து தண்ணி கேட்குற மாதிரி கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து கழுத்தை அறுத்து செயினை பிடுங்கிட்டு போயிடுறான். செயினை பிடுங்கிட்டு போனாலும் போகிறான், கழுத்தை வேறு அறுத்து விட்டுட்டு போயிடறான். அதனால் நம்ம உதவி செய்ய போனாலும் உபத்திரத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி அறிவோடு இருக்கணும். நம்ம இந்த கால சூழல் அப்படியாக மாறிவிட்டது, அதுக்காக சொல்கிறோம். அதுக்காக இந்த உணர்வை நம்ம என்ன செய்திடக்கூடாது, மறுத்துடக்கூடாது. அந்த உணர்வு எப்போதுமே இருக்கணும். ஆகவே இந்த சகோதரி இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த அடிப்படையான ஒரு உணர்வு, வரக்கூடிய விருந்தினரை தாங்க வேண்டும். இந்த விருந்தினரை அதாவது ரெஸ்பெக்டிங் த ஸ்ட்ரேஞ்சர், இந்த உணர்வை எங்கே பார்க்கலாம்னா, நீங்கள் ஆபிரகாம்கிட்ட பார்க்கலாம். ஆபிரகாமின் மகள் இவள். ஆபிரகாம்கிட்ட பார்த்தீங்கன்னா வழிபோக்கர்கள் ரெண்டு மூணு பேர் வருவாங்க. அவங்களாம் ஏஞ்சல்ஸ், கடவுள் ஆண்டவருடைய தூதர்கள் வராங்க. தூதர்கள்னு தெரியாது. அவங்க என்ன செய்வார், போய் ஏதோ வழிபோக்கர்கள் ரொம்ப தூரம் நடந்து வராங்கன்னு சொல்லி காலை கழுவி, அவங்களுக்கு கையை கழுவி, அவங்களுக்கு காலில் விழுந்து கும்பிட்டு பாருங்கள் எவ்வளோ வேலை செய்வார். அவங்களுக்காக போய் ஒரு விருந்து, ஒரு நல்ல காலை அடித்து விருந்து அவங்களுக்கு. அப்படி அவங்க மனமகிழ்ச்சியோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தான் சாராவுக்கு ஒரு பெரிய வார்த்தை பாட கொடுப்பாங்க, அடுத்த தடவை நாங்கள் இப்படி வரும்போது அவள் குழந்தையோடு இருப்பாள் அப்படின்னு. உள்ளேருந்து சிரிக்கிறப்ப கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன் நீ சிரிக்கிற, நான் ஐயோ அந்தம்மா பயந்துடும், நான் எங்கே சிரித்தேன். பாருங்கள் அந்த உபசரிப்பை சொல்கிறோம். அந்த அவங்க கடவுளுடைய தூதர்கள் என்று செய்கிறதில்ல, அவங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ். லோத்தினுடைய அவருடைய சகோதரர் லோத்து, அவர் வாலிபர்கள் என்று சொல்லி நினச்சி தான் வானதூதர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். வாலிபர்கள் வெளியூர்லேருந்து வராங்க, வெளியூரில் படுத்திருந்தானா அவனுக்கு ஆபத்து இருக்குது, ஏன்னா இங்கே ஓரின சேர்க்கை, ஆண்கள் ஆண்களோடு புணரக்கூடிய ஒரு கெட்ட சமூகம், பிள்ளையை கெடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சுக்கிறார். யார் அவங்க வானதூதர்கள்னு தெரிஞ்சு இல்லை, ஒரு வழிபோக்கர்கள் அப்படின்னு நினச்சி அப்போ விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்தினரை தாங்கக்கூடிய ஒரு பண்பு. ஸோ இந்த ஆபிரகாமினுடைய தலைமுறையில் வந்திருக்கிற இந்த மகளுக்கு அந்த உணர்வு உண்டு. அந்த உணர்வை தான் கடவுள் என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் மார்த்தாவினுடைய அழைப்பை ஏற்று வீட்டுக்குள்ளே போகிறார். அந்த வீட்டில் தங்குறது எந்த எப்போ அவர் போனாலும் அங்கே தான் தங்குவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவின் ஒரு குடும்பமாக அந்த வீடு மாறி இருந்தது. இந்த மார்த்தாவிடத்தில் இன்னும் பல காரியங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த மார்த்தா இந்த இயேசு வந்து தங்குறாரு போகிறாரு, உலகம் ஏதேதோ பேசியிருக்கும். நம்மளெல்லாம் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா உடனே நம்ம என்ன செய்கிறோம், மனம் உடஞ்சி இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க. 100 பேர், 99 பேர் நம்மளை பற்றி நல்லா பேசியிருப்பாங்க. ஏதாவது ஒருத்தர் நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னா உடனே என்ன செஞ்சிருவோம், மனம் உடஞ்சி நம்ம உட்காந்து அழுது எல்லாத்துக்கிட்டையும் அதை முறையிட்டு. அவன் ஒரு தடவை தான் சொல்லியிருப்பான், நம்ம 9 பேர்த்துக்கிட்ட சொல்லி அப்போ தான் நமக்கு மனசில் இருக்கிற பாரம்லாம் இறங்குது. பாருங்கள் இந்த மகள் யார் எதை பற்றியும் கவலைப்படலை, பிறருனுடைய கருத்துக்களை குறித்து கவலைப்படலை. அவள் கடவுளுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருந்தாங்க. அதுதான் அந்த மகளிருடைய ஒரு நேரடியான பண்பு நலனாக இருந்துச்சு. உலகை குறித்து கவலைப்படாதவ. உலகம் 1000 பேசும், நான் என் ஆண்டவரை வரவேற்கிறேன், இந்த மனநிலை. அடுத்தடுத்தது பார்க்குற போது விசுவாச சாட்சியத்தை தந்தவர். தோமையாரை போல நமக்கு ஒரு விசுவாச சாட்சியத்தை இந்த மகள் வழியாக நமக்கு கிடச்சிருக்குது. மார்த்தா இயேசுவிடத்தில், ஆமாண்டவரே நீர் மெசியா, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மகனை எழுப்புகிற போது அந்த விசுவாச சாட்சியம், இதுதான் இன்றைக்கி நற்செய்தியில் வாசிக்கப்பட்டது, கடைசியாக வரக்கூடிய அந்த இறை வசனங்கள் பாருங்கள். இந்த நம்பிக்கை அறிக்கைக்கு அந்த பிறகு மரியாவை வந்து அவர் என்ன செய்கிறார், கூப்பிட்டுட்டு போகிறார். இயேசு வந்துட்டார், லாசர் இறந்துட்டாங்க, உள்ளே போச்சு வச்சுட்டாங்க. இயேசு வந்துட்டாருன்னோடனே முதல்ல போய் யார் ரிசீவ் பண்ணுறான்னா மார்த்தா தான் ரிசீவ் பண்ண போகிறாங்க. மார்த்தா பேசிக்கலி எ பர்சன் அவுட் கம்மிங். மரியா கூட உள்ளதாக உட்காந்துருக்குற, அவளுக்கு வந்து ஒரு இன்வர்டு ஃபீலிங். ஆனால் அந்த மார்த்தா தான் ஓடி போய் எல்லா வேலையும் செய்கிற ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். எல்லா வீடுகள்லேயும் அப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து செய்வாங்க. ஒரு இறப்புக்கு போனீங்கன்னாக்கா அந்த இறப்புக்கு நேரத்தில் எல்லோரும் ஓரமாக தான் நிற்போம் கையை கட்டி. ஆனால் அந்த இறப்பு நேரத்தில் அந்த பாடியை என்ன செய்யணும், அந்த கட்டுகள் அவிழ்க்கிறது அந்த இதெல்லாம் செய்ய பாருங்கன்னா யாராவது ஒருத்தர் செய்வாங்க. சாப்பாடு, ஒரு விசேஷத்துக்கு போகிறோன்னாக்க பல பெண்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு 2 பேர் தான் வந்து வேலை செய்வாங்க, மற்ற எல்லாருமே வேலை செய்கிற மாதிரியே நடிப்பாங்க. அதை எடுத்தியா, இதை எடுத்தியா, அந்த இங்கே வாமா அங்கே வாமா, அதை எடுத்துகிட்டு வாமா போமா, அதை நீ உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு நீ பேசாமல் ஓரமாக போய் உட்காந்து சாப்பிடலாம். நிறைய பேர் இப்படி காட்டிக்கொள்வாங்க. ஆனால் ஒரு சிலர் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் தெரிவாங்க, சத்தம் போடாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த மார்த்தா வந்து அந்த மாதிரி ஒரு செயல்படக்கூடிய ஒரு மகளாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். பைபிளில் நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக விருந்தினர்கள்லாம் மரியா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, மரியாவை காண வந்த அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் மார்த்தா மறைக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருந்தாலும் அந்த மறைக்கப்பட்ட அடையாளத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த நன்மைத்தனங்களை நம்ம உற்று பார்க்குறோம். அவள் வந்து ஒரு செயல்பட, அதை பற்றி அவர் கவலைப்படலை. இயேசு வந்துட்டாரோன்னு ஓடி போய் பார்க்க போனது மார்த்தா தான். பார்த்துட்டு இப்படி ஆகிப்போச்சு ஐயா அப்படின்னு சொல்லி அந்த மனவேதனையை இயேசுவோட நீங்கள் இப்படிலாம் நடந்து போச்சிங்க அப்படின்னு சொல்லி வேதனையை கொட்டிட்டு இயேசுவை கூட்டிக்கிட்டு அந்த நேரத்தில் வரவேற்று கூட்டிகிட்டு வரணும் பாருங்களேன். வரவேற்று கூட்டிகிட்டு வந்து ஓடி வந்து மரியா கிட்ட சொல்லுது இந்த அம்மா, மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிட சென்றார், அவரிடம் போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். போய் குசு குசுன்னு சொல்லி தன்னுடைய சகோதரியை கூட்டிக்கிட்டு உடையாராங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு செல்ஃப் இது இல்லை பார்த்தீங்களா, நான் வந்து நிற்கிறேன், என்கிட்ட பேசாமல் இந்த இயேசு பார் என் தங்கச்சியை கூப்பிட சொல்கிறார் அப்படின்னு சொல்லி மரியாவை கூப்பிட சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலை பார்த்தீங்களா, ஓடிப்போய் மரியாவை கூப்பிட்டுட்டு வரான். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், இந்த மார்த்தாளுடைய பண்பு நலன். அவள் முதலில் போய் இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்டாள், ஏற்றுக்கொண்ட இயேசுவை தன்னுடைய சகோதரிக்கு, இயேசு வந்ததை அறிய முடியாத நிலையில் இருக்கிற சகோதரிக்கு வெளிப்படுத்தி அவரையும் இயேசுவண்டை அழைத்து செல்கிறார். இதுதான் நம்மளுடைய பண்பு நலனாக இருக்கணும். நாம் முதல்ல இயேசுவை அறிந்து கொள்ளணும், அப்புறம் அந்த இயேசுவை அறிய முடியாத நிலையில் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே உலகத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் காதோடு காதாய் பேசி, அதாவது ஊருக்கெல்லாம் தெரியப்படுதில்ல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, இயேசு வந்துட்டாரே, உனக்கு ஏதாவது இருக்குதா, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, நீ ரட்சிக்கப்பட்டியா, நீ மினியெல்லாம் நரகத்துக்கு தானே போவ. பாருங்கள் இந்த பேச்சு இல்லை, காதோடு காதாய் ஆண்டவர்கிட்ட வா, ஆண்டவர்கிட்ட வந்து நான் எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர அந்த அமைதியான பண்பு நலன் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், நல்ல காரியம் செய்யும்போது அதை ஊரே பார்க்குறபடி பார்த்து சொல்லிட்டு செய்கிறது, நான் தான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், பாவம் வந்து கையேந்தி நின்னா என்ன செய்கிறதுங்க, நம்ம வீட்டு பிள்ளையானா செய்ய மாட்டோமா சொல்லிட்டு இப்படி திரும்ப இங்கே ஒன்று கேட்கும், என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அது இல்லைங்க, அந்த நம்ம இந்த ஏத்த வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தானே, ஆனால் அதை மாறி வந்து நிற்கிதா ஆயா பெருந்து என்ன பண்ணுறது, நான் தான் ரெண்டு பவுன் சவரனை வாங்கி போட்டு சொல்லிட்டு திரும்பணுன்னு இன்னொன்று வந்து என்னக்கா பேசிக்கிட்டு இருந்தேன், அதாவது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அந்த எய்த்த வீட்டு பிள்ளை இருக்கால ஒன்றும் இல்லாமல் வந்து நின்னாப்பா, மூத்தா ஒன்றும் இல்லாமல் கல்யாணத்தில் போய் நின்னா மூலி மாதிரி நின்னா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்து வந்து நிற்கும். தெய்வமேன்னு நமக்கு அப்படியே காதில் ரத்தம் வந்துடும் அவங்களுக்கு, ஆனால் சொல்லிக்க மாட்டாங்க, அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்க செய்த நன்மைத்தனத்தை அவங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு தெரியாதபடி செய்கிறவங்க. ஒரு ஒரு பங்கில் நடந்த சம்பவம் என்னை காயப்படுத்திச்சு, 5 கிலோ அரிசி கொடுக்குறேன்னு சொல்லி 5 மணிக்கெல்லாம் வர சொல்லிவிட்டாங்க, சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கூட்டம் கூடியாச்சு, 5 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி அந்த குடும்பத்துக்கு எத்தனை நாளைக்கு வரும், 2 நாள் 3 நாள், சரி 5 நாள்னே வச்சுக்கோங்களேன், 1 கிலோ அரிசியை 1 நாளைக்கு போட்டால் கூட 5 நாளில் அந்த அரிசி 5 கிலோ தீர்ந்துடும். இந்த 5 கிலோ அரிசியை கொடுக்க எல்லாம் அந்த அரிசிக்கு வழியத்து போன அந்த ஏழைப்பாளைங்க வந்து உட்காந்துருக்கேன், 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்து முடிகிறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு, 10 மணிக்கு அந்த பொட்டலத்தை கொடுத்து, இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பார்வையில் நான் சொல்கிறது தான். ஒரு பையன் ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் பிள்ளை சொல்கிறான் ஃபாதர், என்னம்மா சொல்கிறான், நான் ஏதாவது செஞ்சேன்னா உன் தலையில் நெருப்புங்கிறாம்மா அப்படின்னு, அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து படம் காட்டிக்கிட்டு இருந்தால் உன் தலையில் நெருப்பு தான். தேவ பிள்ளையில் ஏதாவது இப்போ சில பேருங்கிட்ட பணம் கொடுக்குறாங்க, நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்கணுமா அப்படின்னு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா நம்ம செஞ்சு தான் ஆகணும். இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குது, அந்த இன்ஸ்டிடியூஷனில் போய் நான் செய்துட்டேன், எனக்கு இந்த கை செய்த இந்த கை தெரியாமல் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொன்னார்ன்னு சொன்னேன், அது நல்லதில்லை. அப்போ நம்ம வி ஹாட் டு ப்ரொடியூஸ் சம் டாக்குமெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகளை செய்கிற போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தம்பட்டம் அடிக்கக்கூடாது. ஸோ இந்த பிள்ளைகள் பாருங்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அடையாளமாக நமக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இயேசுவிடத்தில் நம்ம பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிற போது நன்மைத்தனத்தின் ஊற்றான இயேசு எவ்வளோ நன்மைத்தனத்தை நமக்கு செய்துட்ருக்கிறாரு, எதையாவது வந்து சொல்கிறாரா, இன்றைக்கி நாம் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளோ கடவுள் நம்மளை நன்மையால் நிரப்புறாரு. இன்றைக்கி நான் காலையில் வெளியில் போயிட்டு வந்தேன், ஒரு இறப்புக்கு போய் காரில் போயிட்டு வந்தேன், ஒரு பத்திரமும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு. நான் நம்புகிறேன் என் ஆண்டவர் என்னோட வந்தார், என்னை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு. அப்போ அந்த என்ன செய்கிறோம், அந்த நன்மைத்தனத்தை நினச்சி நன்றி செலுத்துகிறோம். கடவுள் வந்து ராத்திரி வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில், நீ காலையில் எழுந்திரிச்சியா இல்லையா, அந்த வாசப்படிக்கு போனேன், அங்கே ஒரு பாம்பு நின்றுச்சு, நான் தான் விரட்டி விட்டேன் அப்படின்னு இயேசு சொல்ல ஆரம்பித்தார்னா ராத்திரி நம்ம தூங்க போகிற வரைக்கும் ஒரே வாரத்தில் நீ மண்டை குழம்பி நம்ம பைத்தியம் பிடிச்சிடும். கடவுள் பாருங்கள் எவ்வளவு நன்மைத்தனத்தை செஞ்சுட்டு பேசாமல் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு. அதே போல் நீங்களும் நன்மைத்தனத்தை செய்துட்டு அமைதியாக இருக்கணும். அதான் அதான் இந்த காதோடு காதாகி போய் இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். ஆண்டவரிடத்தில் இயேசுவிடத்தில் அவங்க விரைந்து போகிறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம். ஒரு இன்னொரு கேரக்டர் இந்த மார்த்தாட்ட பார்க்குறோம். என்னென்னா ஒரு சாதாரணமான ஒரு பெண், மிகவும் ஒரு ப்ராக்டிக்கல் லேடின்னு வச்சுக்கோங்களேன். யோவான் 11:39 கல்லை அகற்றி விடுங்கள்னு இயேசு சொல்கிறாரு. அவ்வளோ ஆம்பளைங்க நிற்கிறாங்க, பெண்கள் நிற்பாங்க, எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா ஓடி போய் இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே நாற்றம் அடிக்குமே, எண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. முதல் நாள் ஆயிடுச்சு மகன் இருந்து, இந்த இயேசு இன்னும் வரல பற்றியா, 2வது நாள் இயேசு வேணும்னே பர்பஸாக வந்து வரலன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவருக்கு இங்கே எதோ செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டார். ஓகே, இப்போ பாருங்கள், நாற்றம் அடிக்குமே, இட்ஸ் ப்ராக்டிக்கல், இயேசு இவ்வளோ செய்கிறாரு, ஏதாவது செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி. இது இட்ஸ் நாட் டிமினிஷிங் த குவாலிட்டி ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய அந்த வல்லமையை குறைக்கிறது இல்லை. பீயிங் ப்ராக்டிக்கல், ஏன் போய் அதை போய் நீங்கள் தொடர்ந்து லெட் ஹிம் பி அட் பீஸ் அப்படிங்கிற ஒரு இது சாதாரண மனநிலை. இன்றைக்கி லிவ் இன் த ப்ரெசண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம்னா, ஏதோ ஒன்று கிடைக்காத ஒன்று கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. அது வந்து பேராசை, இருக்கிறத வைத்து கொண்டு வாழ முயற்சிக்கிறது. ஸோ அந்த ஒரு மனநிலையை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஏசு செய்வார், அது அவர்கிட்ட விடப்படுகிற சவால். ஆனால் இப்போ போய் எடுத்தோம்னா நாருமே, இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் திங். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சாதாரண சூழலில் வாழ நம்ம பயிற்சித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவிடம் இருந்து இவர் பெற்றுத்தந்த ஒரு அருமையான ஒரு காரியம், 40வது இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை சொன்ன உடனே, இந்த பேச்சு பேசினோடனே தான் இயேசுவிட வாயிலிருந்து ஒரு பெரிய முத்து வந்து உழுவுது. என்ன முத்து அப்படின்னா, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா? பழைய மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கோம், நீ கடவுளின் மாட்சியை காணாமல் போக மாட்டாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா, நீ நம்பு, கடவுளின் மாட்சியை நீ பார்ப்ப. அப்போ பாருங்கள், அதோடு அந்த அம்மா வாய் மூடிட்டாங்க, அமைதி ஆகிட்டாங்க. அப்படின்னா ஷி வாஸ் ரெடி டு சீ த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் த லார்ட். கடவுளுடைய மாட்சியை காண அவங்க தயாராக இருந்தாங்க. ஸோ இந்த அருமையான வார்த்தைக்கு சொந்தக்காரர் இயேசு, அதை வெளியில் கொண்டு வந்ததுக்கான சொந்தக்காரர் மார்த்தா தான். மார்த்தாவை மரியாதை போய் சும்மா உட்காந்துருந்தா அந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்காது. இன்னொரு இந்த ஒரு உயரிய கூற்று இந்த ஒரு டெக்ஸ்டுக்குள்ளே நம்ம எப்படி பார்க்குறோம், யோவான் 11:25 ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நான். இவர் எங்கேயுமே இல்லை, இங்கே தான் இருக்குது இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இதை நம்ம எவ்வளோ இடத்துல இந்த பயன்படுத்துகிறோம், இந்த உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. வாழ்வும் நானேங்கிறது வருது. இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற வார்த்தை யோவான் 14:6 அவருடைய வார்த்தை, இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அப்போ அந்த உயிர்த்தெழுதல் இஸ் ஈக்குவல் டு வழியும் உண்மையும். அப்போ அந்த இயேசுவினுடைய வழியும் உண்மையில் நம்ம நின்னோன்னா நமக்கு கிடைக்க போகிற அபிஷேகம் உயிர்த்தெழுதல், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இயேசு அழகாக அவரிடத்தில் சொல்கிறாரு, யாரெல்லாம் உயிரோடு இருக்கும்போது என்னை நம்புனீங்களோ அவங்க எல்லாம் உயிர் தெழுவாங்க அப்படிங்கிற அந்த சம்பாஷணையில் நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் உயிர் வாழுகிற போது என்னோடு இருந்தாங்களோ, என்னை நம்பினாங்களோ, அவங்க எல்லாரையும் உயிர் தெழச் செய்வேன் அப்படிங்கிற அழுத்தமான ஒரு வார்த்தைகளை இயேசு சாமி இங்கே வைக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை போராட்டத்தில் எவ்வளவு தான் நம்ம கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும், அந்த துன்பங்களுக்கு மத்தியில், துயரங்களுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் இருக்கிறார்னு நம்புகிறோம். ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவரை எப்படி தேடணும், இந்த உணர்வுகள் எல்லாம் எதை காட்டுகிறது? இந்த மார்த்தாளை போல நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பெண்ணா, சாதாரண ஒரு மனுஷனாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்கு மத்தியில், ஆண்டவருக்கு நான் எதை செய்ய முடியும், என்னால் முடிந்தது எதை செய்வது, என்னால் முடிந்த எந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவது, யார் இடத்துலையாவது ஆண்டவரை பற்றி பேசுவது, இப்படி நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் உயிரோடு வாழுகிற போது நீங்கள் செய்கிற காரியம். செத்து போனோனையும் இறந்தவன் ஆண்டவரை புகழ முடியாது. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம், எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், இல்லை இல்லை, சிறு பிள்ளைகள் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் இப்போது விளையாடுகிற காலம், ஜெபிக்கிற நேரம் உண்டு, விளையாடுற நேரத்தில் விளையாடு. அப்போ வாலிப பிள்ளைகள், குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவங்க சில பேர் என்ன செஞ்சிருக்காங்க, குடும்பத்துக்காக ஓடுறேன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓட்டம் நல்லது தான், உட்காரக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நம்ம உலகத்திற்குரிய காரியத்துக்குள்ளே அக்கறையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த மார்த்தாளினுடைய இந்த ஒரு விசுவாச சாட்சிய வாழ்வினுடைய செய்தி, இயேசுவை அவர்கள் வரவேற்ற விதத்தில் இருந்து, அவரை தங்களுடைய வீட்டிலே அவர்கள் அன்பு கட்டுகளினாலே கட்டி வைத்த அந்த ஒரு நிலையிலிருந்து, உலகம் எதை சொன்னாலும் நாங்கள் அதை கேட்கப் போவதில்லை, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறவர் மிகப்பெரியவர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட முடிவு செய்த அந்த ஆழமான முடிவிலிருந்து அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தினுடைய நிறைவையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் நாம் இந்த இயேசுவை வரவேற்க நம்ம வீட்டுக்குள்ளே வைத்து ஆண்டவருடைய காரியத்தை எல்லாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், இந்த இயேசுவுக்காக எதை நாம் செயல்பாட்டாக வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். மார்த்தா என்கிற அந்த புனிதரிடத்திலையும் நீங்கள் பரிந்து பேச மன்றாடுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தையும் மீட்பினுடைய அச்சாரத்தையும் அவர்கள் பெற்றுத்தருவார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் இதோ இந்த திருப்பள்ளி வழியாக உங்களை கடந்து வரப்போகிற பிரசன்னம், அதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தரும். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பலியில் இணைவோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உம்வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். முத வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் முத திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முத மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது,
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளா மாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள்,
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முது திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த பலிபீடத்தின் முன்பாக கூடி நின்று மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், மார்த்தா மரியாவை லாசர் குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்தது போல நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களுமையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.